தேன் தமிழ் ஓசை. வணக்கம் நேயர்களே, நமது தேன் தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை 96.4, 106.1, 107.8 ஆகிய அலைவரிசைகளில் பிரதி புதன் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5 மணி தொடக்கம் கேட்டு மகிழலாம். உறவுகளே, தேன் தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை SRIB.NO அதாவது ஸ்டூடண்ட் ராடியோவினது இணையதளம் வாயிலாகவும் கேட்டு மகிழலாம் என்பதை இவ்வளையில் கூறிக்கொண்டு நமது நிகழ்ச்சி டப் ராடியோவினூடாகவும் வலம் வருகிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகள் நுழைவோம். தேன் தமிழ் ஓசை. வணக்கம் நேயர்களே, நமது தேன் தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை 96.4, 106.1, 107.8 ஆகிய அலைவரிசைகளில் பிரதி புதன் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5 மணி தொடக்கம் கேட்டு மகிழலாம். உறவுகளே, தேன் தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை SRIB.NO அதாவது ஸ்டூடண்ட் ராடியோவினது இணையதளம் வாயிலாகவும் கேட்டு மகிழலாம் என்பதை இவ்வளையில் கூறிக்கொண்டு நமது நிகழ்ச்சி டப் ராடியோவினூடாகவும் வலம் வருகிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகள் நுழைவோம்.
கிறிஸ்துவுக்கே புகழ். தவக்காலம், பரிசுத்த வாரம், குருத்து ஞாயிறு. முதல் வாசகம், நிந்தனை செய்வோர்க்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம், அதிகாரம் 50, இறைவார்த்தைகள் 4:7. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடியையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன், இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல், திருப்பாடல் 22, இறைவசனங்கள் 7:8, 16:17, 18:19, 22:23, பல்லவி 1a. என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்?
என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்?
என்னை பார்ப்போர் எல்லாரும் மேலினம் செய்கின்றனர், பிடிக்கி தலையசைத்து. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவரின் இவனை மீட்கட்டும், தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர்.
என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்?
தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது, நாய்களென அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணி விடலாம்.
என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்?
என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர், என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர். நீரோ ஆண்டவரே என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும், என் வலிமையே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும்.
நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர்?
உமது பேரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன், சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரை புகழுங்கள். யாகோபின் மரபினரே அனைவரும் அவரை மாட்சிமைப்படுத்துங்கள். இஸ்ரேல் மரபினரே அனைவரும் அவரை பணியுங்கள்.
என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர்?
இரண்டாம் வாசகம், கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 6:11. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. அதனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
சிந்தனை இன்று குருத்து ஞாயிறு. மக்களுள் சிலர் மரக்கிளைகளை வெட்டி வீதியில் பரப்பி நிற்க, இன்னும் சிலர் தங்கள் மேலுடைகளை வீதியில் விரித்து நிற்க, ஆண்டவர் பெயரால் அரசராக வருகிறவர் போற்றப்பெறுக என்று ஆர்ப்பரித்து பாட இயேசு வெற்றி வீரராய் எருசலேம் நகருக்குள் நுழைகின்றார். அவருடைய வருகையினால் எருசலேம் நகரமே ஆடி அசைந்து நிற்கின்றது. இந்த இயேசுவை அன்று அந்த மக்கள் ஆர்ப்பரித்து தம் நகருக்குள் வரவேற்றது போன்று இன்று நாமும் அந்த இயேசுவை எமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எமது ஊர்களிலும் தெருக்களிலும் வரவேற்க முன்வருவோமாக. எம்மிடம் அவர் வருவதற்காக கழுதை என்ற எளிய விலங்கின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு தாழ்ச்சியுடன் வருகின்றார். தந்தையின் பெயராலே வருகின்றார். எம்மேல் கொண்ட பேரன்பினால் எம் பாவங்களை மன்னித்து தந்தையுடன் எம்மை ஒப்புரவாக்க, அயலவருடன் ஒப்புரவாக்க வருகின்ற அவரை நாமும் ஆர்ப்பரித்து வரவேற்போம். இயேசு அன்றாடம் எமக்கு செய்து வருகின்ற பேரன்பின் செயல்களை எடுத்து சொல்லி ஆர்ப்பரித்து அவரை போற்றி எம் உள்ளங்களில் வரவேற்போம். போதகரே, உம் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்று பரிசேயர்கள் இயேசுவிடம் முறையிட்ட போதும், இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என்ற இயேசுவின் பதிலில் இருந்து இயேசு எம்மிடம் வருவதை புறச்சக்திகள் எதுவும் தடுக்க முடியாது. அவர் கொண்டு வரும் உள்ளத்து மகிழ்ச்சியை உள்ளத்து அமைதியை யாரும் தடுக்க முடியாது என்பதே உண்மை. ஆக நான் இயேசுவுக்காக எனது உள்ளத்தை திறந்து வைத்திருக்க வேண்டும். என்னிடம் வருவதற்கு, என் இல்லத்தில் வருவதற்கு இரண்டாம் வாசகம் கூறுவது போல இயேசு தம்மை வெறுமையாக்கி வருகின்றார், தன்னை தாழ்த்தி கொண்டு வருகின்றார். தனது கடவுள் தன்மையை பற்றி பிடித்து கொண்டிருக்காமல் அதை விட்டுவிட்டு தம்மை வெறுமையாக்குகின்றார். இதனால் கடவுளின் மகனான அவர் மானிடரின் மகனாகின்றார். என்னிடம் வருவதற்காக அவர் இவ்வாறு தாழ்ச்சி கொண்டு அடிமையாகின்றார். எங்கள் உள்ளங்களிலே அவரை வரவேற்று அவரது பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலம் அவர் எம்மேல் வாரி அள்ளி கொட்டிய அவரது பேரன்பை நினைந்து மகிழ்ச்சி கொள்ளுவோம். அவருக்கு நன்றி சொல்லுவோம். எம் பாவங்களை அறிக்கையிடுவோம், அவரது பேரன்பை அனுபவித்துக் கொள்ளுவோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்வதன் மூலமாக இந்த வாரத்தை புனித வாரமாக நாம் மாற்றிக்கொள்ளுவோம். செபம், ஆண்டவர் பெயரால் வருகின்ற இயேசுவே எங்கள் உள்ளத்திலும் வாரும். ஆமென்.
மனதோரம் ஒரு காயம் உன எண்ணாத நாள் இல்லையே, நானாக நானும் இல்லையே. வழியெங்கும் பல பிம்பம் அது நான் சாயத்தோடு இல்லையே, உன் போல யாரும் இல்லையே. நீதானடி நீதானடி, நீந்தாமல் நான் மூழ்கி போனேன். நீதானடி வாலில் மதி, நீ அல்ல நான் தானே தேந்தேன். அதை தேடாமல் தேர்ந்தவன் காணாத வரம் என் நெஞ்சிலே, துணையில்லான நந்திலே. நாளெல்லாம் போகும் ஆனாலும் நான் உயிரில்லாத முடிவும் நீ, மூன்று காலம் நீ, கடல் நீ, கரையும் நீ, காற்று கூட நீ. தேசத்தில் தொலைந்தாயோ கண்மணி, உனை தேடி கண்டதும் என் கண்ணெல்லாம் மின்மினி. பின்னோக்கி காலம் போகும் எனில் உன் மன்னிப்பை கோருவேன். கண்ணோக்கி நேராய் பார்க்கும் கணம் எல்லாமே முடிவும் நீ, மூன்று காலம் நீ, கடல் நீ, கரையும் நீ, காற்று கூட நீ. நகராத கடிகாரம் அது போல் நானும் நின்றிருந்து, நீ எங்கு சென்றாய் கண்ணம்மா, அழகான ஹரிதாரம் வெளிபார்வைக்கு பூசிக்கொண்டே புன்னகைக்க போதும் கண்ணம்மா. கேட்கவே பாடலை ஆசை ராகத்தில் செய்தேன், புன்னகை பொன்னலை நான் போர்த்து ஆங்காங்கு
நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நீங்கள் இப்பொழுது இலங்கையினுடைய தற்போதைய நிலவரம் தொடர்பான விடயங்களை நேரலையாக கேட்க முடியும். இலங்கையில் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடி நிலைமை இலங்கை வாழ் மக்கள் அனைவரையும் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. குறிப்பாக பார்க்க போனால் இலங்கையிலே எரிபொருள் உட்பட பால்மா பொருட்கள், மருந்துகள், அதைவிட உணவுப் பொருட்கள், கேஸ் வகைகள் என்று அனைத்து விதமான பொருட்களுக்கும் மிக மிக நெருக்கடியான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. எரிபொருளுக்காக வரிசையில் நிற்கின்ற மக்கள், அதே நேரம் உணவுப் பொருட்களுக்காக வரிசையில் காத்திருக்கின்ற மக்கள், பால்மா வாங்குவதற்காக வரிசையில் காத்திருக்கின்ற மக்கள், அவையும் மிக அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழலில் இருக்கின்றமையால் மிக மிக நெருக்கடியான சூழல் இலங்கையில் தோன்றியிருக்கின்றது. ஒரு நாளுக்கு 7 தொடக்கம் 9 மணி நேரங்கள் வரை மின்சாரம் தடைபடுகின்றது. மின்சாரத்தை துண்டித்துக் கொள்கின்றார்கள். எரிபொருள் பற்றாக்குறை இதற்கு காரணம் என்று தெரிவிக்கின்றார்கள். உக்ரைன், ரஷ்யா போன்ற நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடியான சூழல், போர் சூழல் இலங்கையில் எரிபொருளுக்கான தட்டுப்பாடை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். அண்மையில் கூட இலங்கையினுடைய நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச, இது ஒட்டுமொத்த உலகத்திற்குமான பிரச்சனை, எங்களுக்கு மட்டுமானது அல்ல என்று தெரிவித்திருந்தமை மக்கள் மத்தியில் இன்னும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. மிக அதிகமான நெருக்கடி நிலைமையை சந்தித்திருக்கின்ற போதும் நிதியமைச்சர் பொறுப்பற்ற விதமாக பேசிக் கொள்கின்றார் என்கின்ற விடயங்களும் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த மின்சார பாவனை அதிகரிப்பு என்பது குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு நாளுக்கு 7 தொடக்கம் 9 மணி நேரங்கள் வரை மின்சாரத்தை துண்டித்திருக்கின்றார்கள். அதே போல மின் கட்டணத்தையும் அதிகரிப்பதற்கான அனுமதியை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் இலங்கை மின்சார சபை கோரியிருக்கின்றது. இது குறித்து கருத்து வெளியிட்டிருக்கின்ற பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு, நீண்டகால முறைமைக்கு அமைய மின்கட்டண அதிகரிப்பை இடம்பெற வேண்டும், இந்த முறையை தயாரிக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று இந்த பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. எனவே இலங்கையில் மின்சார தட்டுப்பாட்டுடன் மின் கட்டணங்களும், கிடைக்கின்ற சொற்ப நேரத்துக்கான மின் கட்டணங்களும் மிக அதிகமாக வசூலிக்கப்பட இருக்கின்ற விஷயம் இங்கே முக்கியமானதாக இருக்கின்றது. இன்னொரு விஷயம், ஏற்றுமதி பெருக்கைகளை இலங்கைக்கு திருப்பி அனுப்புதல் தொடர்பிலே சில விதிகளை அறிமுகப்படுத்தி இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவால் ஹாப்ராலினுடைய விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த விதிகள் 2022 ஆண்டின் முதலாம் இலக்க ஏற்றுமதி பெருக்கைகளை இலங்கைக்கு திருப்பி அனுப்பும் விதிகள் என்று எடுத்துக்காட்டப்படுதல் வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. 16 விதிகள் அடங்கிய இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் நேற்று நள்ளிரவு வெளியானதோடு இலங்கைக்கு வெளியிலே ஏற்றுமதி செய்யப்படும் எல்லா பொருட்கள் அல்லது வழங்கப்படும் பணிகள் தொடர்பில் அதற்கான விடயத்திற்கேற்றவாறு கப்பல் ஏறும் அல்லது பணிகளை வழங்கும் திகதியிலிருந்து 180 நாட்களினுள் ஏற்றுமதி பெருக்கைகளை கட்டாயமாக இலங்கையில் பெறுதல் வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டும், இலங்கையினுடைய எரிபொருள் நிறுவனம் எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளமைக்கு இணங்குவதாக டீசல் சலுகையை கோரி போக்குவரத்து அமைச்சிடம் இன்று கோரிக்கை விடுக்க உள்ளதாக தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள். அவ்வாறு சலுகை வழங்கப்படாவிடின் விலை திருத்தத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவரான கெமின விஜயரட்ன தெரிவித்திருக்கின்றார். கடந்த சில நாட்களாக போக்குவரத்தில் பஸ்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. தனியார் பஸ்கள் பயணிகளின் கோரிக்கை காரணமாக சேவையில் ஈடுபடுவதை நிறுத்தவில்லை. எனவே அதிகரித்து வரும் எரிபொருள் விலையை எதிர்கொள்ளும் வகையிலே விலை திருத்தம் அவசியம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். விலை திருத்தம் மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் போக்குவரத்துக்கான குறைந்தபட்ச கட்டணம் 20 முதல் 30% அதிகரிக்கப்படும் என்று தனியார் பஸ் உரிமையாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏனி பஸ் கட்டணங்கள் 30% அதிகரிக்கப்படும் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளரான அஞ்சன பிரியஜித் தெரிவித்திருக்கின்றார். இதுபோன்ற விலைவாசி உயர்வை தவிர்க்க வேண்டுமானால் போக்குவரத்து துறைக்கு டீசல் சலுகையை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த எரிபொருள் பற்றாக்குறையானது அனைத்து விதமான சேவை வளங்கள், தொழில் வளங்கள் மற்றும் வேலைகளில் அதிகளவான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதனை நாங்கள் நினைவு கூற வேண்டும். நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகின்ற வகையிலே இலங்கையினுடைய பெட்ரோலிய கூட்டு தாபனம் எரிபொருள் விலையை உயர்த்தியிருக்கின்றது. அந்த வகையில் லங்கா ஆட்டோ டீசல் 55 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலையாக 176 ரூபா ஆக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல லங்கா 92 பெட்ரோல் 77 ரூபாவினால் அதிகரிப்பு செய்யப்பட்டு 254 ரூபாவாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. லங்கா 95 பெட்ரோல் 75 நாள் அதிகரிப்பு செய்யப்பட்டு 283 ரூபாவாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. லங்கா சூப்பர் டீசல் 95 ரூபாவினால் அதிகரிப்பு செய்யப்பட்டு 254 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. எனவே சாதாரணமாக கார், மோட்டார் சைக்கிள் போன்ற வாகனங்கள், ஆட்டோ போன்ற வாகனங்களுக்கு இந்த லங்கா சூப்பர் பெட்ரோல் 95 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருப்பதானது 254 ரூபாய் ஆக்கப்பட்டிருப்பதானது போக்குவரத்திலே ஈடுபடுகின்றமை குறிப்பிட்ட வாகனங்களின் போக்குவரத்தில் ஈடுபடுகின்றவர்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. 500 ரூபாவை கொடுத்து 2 லிட்டருக்குட்பட்ட எரிபொருளை நிரப்பிக்கொண்டு எவ்வளவு தூரம் போய் வருவது, குறிப்பிட்ட சில தூரம் மட்டும் போகக்கூடிய அளவே இந்த பெட்ரோல் விலை அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் வாகனங்களை வீட்டுக்குள்ளே வைத்துவிட்டு கால்நடையாக பயணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது. இதைவிட முக்கியமாக பொது போக்குவரத்தை கூட பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஏனெனில் தனியார் பஸ்கள், அரச பஸ்கள் எல்லாமே எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக எரிபொருளின் விலையேற்றத்துக்கு ஏற்றவாறு தங்களுடைய சேவை கட்டணங்களை உயர்த்தி இருக்கின்றமையால் அங்கேயும் அதிக விலை கொடுத்துத்தான், அதிக பணத்தை செலுத்தித்தான் பொது போக்குவரத்தை கூட செய்யக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மக்கள் இதன் மூலம் மிகுந்த சிரமத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பிட்ட ஒரு அளவு தூரம் சென்று வருவதற்கு மிக அதிகமான பணத்தை செலவிட வேண்டியதாக இருக்கின்றது எரிபொருளுக்காக. இலங்கை மின்சார சபை விடுத்த கோரிக்கைக்கு அமைய வார இறுதி நாட்களில் மின்வெட்டுக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இப்போது அனுமதி வழங்கியிருக்கின்றது. அதன்படி இன்றைய தினம் 1:10 தொடக்கம் 2 வரை PQRSTUVW ஆகிய வலயங்களுக்கு 1 மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல அந்த வலயங்களில் மாலை 4:30 முதல் இரவு 9:30 வரை மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதைவிட ABCDEFGHIAKL ஆகிய வலயங்களில் காலை 8 முதல் மாலை 6 வரை மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வலயங்களில் மாலை 6 முதல் இரவு 11 வரை மின்வெட்டு அமல்படுத்தப்படலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் PQRSTUVW ஆகிய வலயங்களுக்கு இடையே நாளைய தினம் 11 மாலை 5 முதல் இரவு 9 வரை இடைக்கிடையே மின்வெட்டு அமலாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ABCDEFGHIAKL வலயங்களில் காலை 9 முதல் மாலை 5 வரை மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என்று ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. எனவே அதிக அளவான நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்பட இருக்கின்றது. லங்கா IOC நிறுவனம் எரிபொருளுக்கான விலையை அதிகரித்ததை போன்று ஏனைய நிறுவனங்களும் எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று அரசாங்கம் இப்போது அறிவித்தல் விட்டிருக்கின்றது. கொழும்பிலே இடம்பெற்ற ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதுதான் நிதியமைச்சர் ஃபசில் ராஜபக்சே இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். நாட்டிற்கு வெளியிலே நடக்கின்ற விடயங்கள் காரணமாகவே இவ்வாறான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக கூட அவர் தெரிவித்திருக்கின்றார். வெளிநாடுகளில் இடம்பெறும் சம்பவங்களுக்கு தம்மால் தலையீடு செய்ய முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உள்நாட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு எவ்வாறேனும் தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஒரு பிரச்சனை முடியும் போது மற்றொரு பிரச்சனை உருவாகுகின்றது. தற்போது உக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஆரம்பித்துள்ளது என்றும் நிதியமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். நிவாரணங்களை வழங்க முழுமையாக முயற்சித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதைவிட மக்கள் தங்கள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை அவ்வாறே வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். ஜனாதிபதி பிரதமர் மற்றும் தங்களுடைய அமைச்சர்கள் அனைத்து விதமான முயற்சிகளையும் முன்னெடுத்து வருகின்றனர் என்றும் நிதியமைச்சர் ஃபசில் ராஜபக்சே ஊடகவியலாளருக்கு தெரிவித்திருக்கின்றார். ஆனால் நாட்டு நிலைமை மிக மோசமாக இருக்கின்றது. நாட்டிற்கு வந்திருக்கின்ற உல்லாச பயணிகள் கூட திரும்பி தங்களுடைய நாடுகளுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அண்மையில் உல்லாச பயணிகள் வந்திருந்த வாகனம் ஒன்றை அவர்கள் உல்லாச பயணத்திற்கு பயன்படுத்திய வாகனம் ஒன்றை அவர்களாகவே தள்ளிக்கொண்டு செல்கின்ற ஒரு காட்சி சமூக வலைதளங்களில் பதிவாகியிருந்தது. இலங்கையில் அவ்வளவு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுகின்றது. கொண்டு வந்த வாகனத்தை திருப்பி கொண்டு செல்வதற்கு போதிய எரிபொருள் இன்மையால் அவர்களே தள்ளிக்கொண்டு செல்கின்ற காட்சி சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. மின்சார நெருக்கடி மற்றும் டீசல் தட்டுப்பாடு காரணமாக நாட்டுக்கு வருகின்ற உல்லாச பயணிகள் தங்களுடைய பயணங்களை நிறுத்தியுள்ளதாக இப்போது சுற்றுலா வழிகாட்டிகள் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஹோட்டல் உரிமையாளர்கள் கூறும்போது ஹோட்டல்களில் மின்வெட்டு ஏற்பட்டால் டீசலில் இயங்கும் ஜெனரேட்டர்கள் மூலமே மின்சாரம் வழங்கப்படுகின்றது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு எரிபொருளை வழங்க முடியாமல் யாழ் மற்றும் ஏனைய பூங்காக்களுக்கு செல்வதற்கான தடை ஏற்பட்டிருக்கின்றது. ஹோட்டல்களில் உணவு தயாரித்தலுக்கும் கேஸ் தட்டுப்பாடு காரணமாக நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதன் காரணங்களால் சுற்றுலா பயணிகள் விரக்தியுடன் இலங்கையை விட்டு வெளியேற தொடங்கியிருக்கின்றார்கள். இது சுற்றுலாத்துறைக்கு பலத்த அடியாகும் என்று கூறப்படுகின்றது. மிக விரைவாக சுற்றுலா பயணிகள் இலங்கையில் இருக்க முடியாத சூழலை கண்டுகொண்டமையால் வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். அண்மையில் சமூக வலைதளங்களில் வந்திருந்த புகைப்படங்கள் காணொளிகளின் மூலம் சுற்றுலா பயணிகள் தங்கியிருக்கின்ற அதாவது வீடுகளை வாடகைக்கெடுத்து தங்கியிருக்கின்ற தாங்களே சமைத்து உண்ணுகின்ற செயற்பாட்டிற்கு வந்திருக்கின்ற சுற்றுலா பயணிகள் கேஸ் சிலிண்டர்களுடன் வீதிகளில் நின்ற தன்மையும் அவர்கள் இங்கே இருக்கின்ற உஷ்ணமான சூழலை தணிக்க முடியாமல் அதாவது செயற்கையான ஏர் கண்டிஷன்களை போட்டு பாவிக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருந்தமையாலும் அவர்கள் மிகுந்த சிரமங்களை கண்டு அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகின்ற சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அதைவிட இலங்கையிலே வரலாறு காணாத அளவுக்கு தங்கத்தின் விலை அதிகரித்திருக்கின்றது. இன்றைய தினத்தை பார்த்து கொண்டால் இன்றைய தினத்திலே 24 கரட் தங்கம் ஒன்று 141,000 ரூபாவுக்கு விற்பனையாகியிருந்தது. 22 கரட் தங்கப்பவுன் ஒன்று 130,500 ரூபாயாக உயர்த்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது நாட்டிலே இதுவரை பதிவு செய்யப்படாத தங்கத்தினுடைய அதிகபட்ச விலையாக இருக்கின்றது. 141,000 ரூபாவிற்கு தங்கம் விற்பனையாவது இதுவே வரலாற்றில் முதல் தடவையாக இருக்கின்றது. இலங்கை அவ்வளவு தூரத்திற்கு மிகுந்த நலிந்த சூழ்நிலையை தனக்குள் வரைந்து கொண்டிருக்கின்றது. நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள தொடர் மின்வெட்டு காரணமாக பதப்படுத்தப்பட்ட உணவின் தரம் தொடர்பிலே அவதானமாக இருக்குமாறு இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் பொதுமக்களை எச்சரித்திருக்கின்றது. தொருநாற்றம் நிறம் அல்லது வித்தியாசமான வடிவத்தில் இறைச்சி உள்ளிட்ட பதப்படுத்தப்பட்ட உணவுகளை விற்பனை செய்வதையோ அல்லது கொள்வனவு செய்வதையோ பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என சங்கத்தின் தலைவரான உபுல் ரோகன தெரிவித்திருக்கின்றார். கடந்த 2 வாரங்களில் மனித நுகர்வுக்கு தகுதியற்ற இறைச்சி மற்றும் பாலை தொடர்ந்து விற்பனை செய்த 387 கடைகளுக்கு எதிராக அதிகாரிகள் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். 7 மணி நேர மின்வெட்டு காரணமாக குளிர்சாதன பெட்டிகள் செயற்படாததால் உணவுப் பொருட்கள் பழிர்ந்தடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை விற்பனை செய்யும் போது வர்த்தகர்கள் பொறுப்புடன் இருக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். கடைகளில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை கொள்வனவு செய்யும் போது நுகர்வோர் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். பாருங்கள் நேர்களே, இலங்கையில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வாங்குவதற்கு முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. ஐஸ்கிரீம் போன்றவைகள் கூட மிக மோசமாக பாதிப்படைந்த நிலையில் இருக்கின்றன. ஜோக்கெட் பால் வகைகள் எனவும் அதிக அளவிலே கெட்டுப்போகின்ற தன்மை இருப்பதனால் இவற்றை கொள்வனவு செய்வதில் அவதானம் தேவை என்று அதிகாரிகளும் தெரிவிக்கின்றார்கள். மக்களும் இதில் கருத்தினை கொள்ள வேண்டும் என்று எல்லோருமே கேட்டுக்கொள்கின்றார்கள். இதனைவிட நாட்டிலே நேற்றைய தினம் அமலுக்கு வரும் வகையில் கோதுமை மாவினுடைய விலையும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. சரண்டிப் நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கமைய ஒரு கிலோ கோதுமை மாவினுடைய விலை 35 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. மா 35 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு பான் 30 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு இராத்தல் பானின் விலை இலங்கையில் இப்போது 110 ரூபாவாக அதிகரித்திருக்கின்றது. ஆனாலும் இலங்கைக்கு வரும் அந்நிய செலாவணி, வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வரும் பணத்திற்கு அதிக அளவிலான பரிசு பொருட்களை இலங்கையினுடைய வங்கிகள் வழங்குகின்றன. தனியார் வங்கிகள், இலங்கை அரச வங்கிகள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து மக்களுக்கு, இலங்கை மக்களுக்கு வருகின்ற பணங்களுக்கு அதிக அளவிலான சலுகைகளை வழங்குகின்றன. எங்களுடைய வங்கிக்கு வரும் பணங்களுக்கு பரிசு பொதிகளை வழங்குகின்றோம் என்று நிறைவான பரிசு பொதிகளை இலங்கையில் இருக்கின்ற வங்கிகள், தனியார் அரசு வங்கிகள் வழங்கி கொண்டிருக்கின்றன. வெளிநாட்டு நாணயத்தினுடைய வருகை இலங்கைக்கு அதிகமாக தேவைப்படுவதனால் வெளிநாட்டில் உள்ளவர்கள் இப்போதைய சூழலை பயன்படுத்தி உங்களிடம் இருக்கின்ற பணங்களை மக்களுக்கு உதவி செய்வதாக இருந்தால் கூட வழங்கிவிடுங்கள். எனவே இரண்டு விதமான நன்மைகள் ஏற்படுகின்றன. ஒன்று நாட்டுக்கு, மற்றது உங்களுடைய பணம் யாருக்கு போய் சேர்கின்றதோ அவர்களுக்கான சலுகைகள், ஏராளமான பரிசு தொகைகள் கூட அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. இதனை விட இலங்கையில் இருக்கின்ற, இலங்கையிலிருந்து வெளியேறுவதற்கான விமான டிக்கெட்டுகளினுடைய விலைகளிலும் மாற்றங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கையில் வழங்கப்படும் அனைத்து விமான டிக்கெட்டுகளின் விலைகளையும் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டிலேயே நாணய மாற்று வீதம் அதிகரித்துள்ளமையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். அதன்படி இன்று முதல் அமலுக்கு வரும் வகையிலே இலங்கையில் வழங்கப்படும் அனைத்து விமான பயணச் சீட்டுகளுக்கான கட்டணம் 27% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இனி வெளியிலே செல்வதாக இருந்தால் கூட மிக அதிக அளவிலான பணத்தை செலுத்தியே விமான டிக்கெட்டுகளை கூட பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. நாளாந்த மருந்து பொருட்களினுடைய விலைகள் 2-3 மடங்காக அதிகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மருத்துவமனைகள் நோயாளர்களின் பொருளாதார நிலையை பொறுத்தே மாறுபடும். சுகாதார அமைப்பை பேண வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. டொலருக்கு எதிரான இலங்கை ரூபாயினுடைய பெறுமதி வேகமாக வீழ்ச்சி அடைவதை தொடர்ந்து தனியார் இறக்குமதியாளர்கள் விடுத்த வேண்டுகோளிற்கேற்ப மருந்துகளினுடைய விலைகளை 29% அதிகரிப்பதற்கு இலங்கையினுடைய தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை அனுமதியும் வழங்கியிருக்கின்றது. மருந்துகள் விவகாரத்திற்கு பொறுப்பான அமைச்சர் நேற்று நாடாளுமன்றத்திலே இதனை அறிவித்திருந்தார். எனினும் மருந்துகளினுடைய விலை அதிகரிப்பு குறித்து மருத்துவ சுகாதார நிபுணர்கள் கருத்தினை வெளியிட்டு இருக்கின்றார்கள். நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் மருந்துகளினுடைய விலைகளை 29% அதிகரிப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்திருக்கின்றார். டாலரின் விலையிலே மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதால் விலைகளை அதிகரிப்பதற்காக வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். இருந்த போதிலும் சுகாதார அமைச்சருக்கோ அல்லது தனக்கோ விலைகளை அதிகரிப்பதற்கான அல்லது குறைப்பதற்கான அதிகாரம் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை இது குறித்து ஆராய்ந்திருக்கின்றது. அவர்கள் சுகாதார அமைச்சு நடைமுறைப்படுத்தக்கூடிய விலை அதிகரிப்பினை அறிவித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் 29% விலைகளை அதிகரிக்க அனுமதி வழங்கியுள்ளார்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அரசு மருத்துவமனைகளில் 50% மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சுகாதார தொழில்துறையினர் சம்மேளனம் இந்த விஷயத்தை அறிவித்திருக்கின்றது. கிடைக்கக்கூடிய மாற்று மருந்துகளை அடிப்படையாக வைத்தே மருத்துவ நிபுணர்கள் சிகிச்சைகளை திட்டமிட வேண்டியுள்ளது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். மருந்து பொருட்களினுடைய விலை அதிகரிப்பு முழு சுகாதாரத்துறைக்கும் ஏற்பட்டுள்ள நெருக்கடி என்று கூறப்படுகின்றது. சுகாதார தொழில்துறையினர் சம்மேளனத்தின் ஏற்பாட்டாளர் ரவி குமுதீஸ் தனியார் மருந்தகங்களிலிருந்து அதிக விலைக்கு மருந்துகளை வாங்குவது வழமையாகிவிட்டது என்றும் தெரிவித்திருக்கின்றார். விலை அதிகரிப்பு காரணமாக நாளாந்த மருந்து பொருட்களினுடைய விலைகள் 2-3 மடங்காக அதிகரிக்கப் போகின்றன. மருத்துவமனைகள் நோயாளர்களின் பொருளாதார நிலையை பொறுத்துத்தான் மாறுபடப் போகின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மிக நெருக்கடியான சூழல் இலங்கை மக்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்திருக்கின்றது. மக்கள் பசி பட்டினிக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே வெளிநாட்டில் உறவினர்கள் இல்லாதவர்களினுடைய நிலைமை தற்போது இந்த ஒரு வாரத்தில் மிக மோசமாக இருக்கின்றது. மிக மோசமான நிலைமையை நேரிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாளாந்தம் கூலி வேலை செய்பவர்களுடைய நிலைமை கூட மிக மோசமாக இருக்கின்றது. மின்சாரம் இல்லை, எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக ஹோட்டல்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கின்றன. வியாபார நிலையங்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கின்றன. புடவை வியாபாரத்திற்கு கூட சரியான இறக்குமதிகள் இல்லை என்று தெரிவிக்கின்றார்கள். அங்கே வேலை செய்பவர்களுக்கான தங்களுடைய ஊதியத்தை வழங்குவதற்கான பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இலங்கையில் ஒட்டுமொத்தமாக அனைத்து விடயங்களும் ஸ்தம்பிதமடைந்திருக்கின்றது. இந்த நிலைமை தொடருமானால் இலங்கை மக்கள் மிக மோசமாக சோமாலியா போன்ற ஒரு பாரிய நெருக்கடியான உணவு பற்றாக்குறை மற்றும் இதர தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத சூழலுக்கு தள்ளப்படுவார்கள் என்பது மிகவும் உண்மையாக இருக்கின்றது. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் அன்புடன் பிரியமதா பாயஸ். வணக்கம் நேர்களே, மீண்டும் சந்திப்போம்.
வணக்கம் உறவுகளே, மீண்டும் உங்கள் அனைவரையும் வானிலை ஊடாக இந்த காணொளி ஊடாக குறிப்பாக சந்திப்பதை இட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் நாங்கள் எம்முடைய இந்த உரையாடல் பகுதியிலே மிக முக்கியமான ஒரு நபரை, நமது நோர்வேயிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் முக்கியமான ஒரு ஈழத்தமிழரை, மொழிக்காக கலைக்காக தன்னை அர்ப்பணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு கலைஞரை கொண்டு வருகின்றோம். வணக்கம் வசீகரன்.
வணக்கம். வணக்கம் ஜூலியஸ். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
வணக்கம் வசீகரன் சிவலிங்கம் அவர்களே, நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
சோமா, நல்ல நல்ல சோமா இருக்கிறோம். வந்து
உண்மையில் மிகவும் உங்களுக்கு இப்பொழுது ஒரு மிகவும் ஒரு வேலை போல கூடிய நாட்கள் இவை. இந்த வேளையிலே எமது இந்த உரையாடல் பகுதியிலும் நீங்கள் இணைந்து கொண்டமை இட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் வசீகரன். தயவு செய்து எங்களுடைய வேகன் வாழ் மக்களுக்காக, அல்லது நோர்வே வாழ், ஐரோப்பா வாழ், ஈழத்தமிழ் வாழ் மக்களுக்காக உங்களை பற்றி ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை தாருங்க வசீகரன்.
நான் வசீகரன். நோர்வேல ஊர்ல கரவட்டில கோய்கடம் எனும் ஊர்ல பிறந்த நான். வந்து தாயத்துல 1990 ஆண்டு புலம்பெயர்ந்து இங்க நோர்வே நாட்டுக்கு வந்துட்டேன். அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா 32 வருஷத்துக்கு மேல இருக்கிறோம். வந்து படிச்சது ஹார்ட்லி கல்லூரி, 10th வரையும் படிச்சு அங்க ஓஎல் எக்ஸாம் எடுத்துட்டு வந்து பாஸ் பண்ணிட்டு வந்தது. ஸோ அதோட அப்பயே இங்கே வந்து நோர்வேல தமிழ் ஒரு பக்கம், நோர்வேஜிய மொழி ஒரு பக்கம் அப்படி படித்து இன்னைக்கு இங்கே என்ன சொல்ல, இந்த 10th பாடங்களை ஒரு வருஷத்தில் கஷ்டப்பட்டு படித்து முடிச்சு எடுத்துட்டு அப்படியே வீரன் ஸ்கூல்ஸ் எல்லாம் நல்லானே வந்து என்ன உயர்தரம் படித்து அதை முடிச்சுட்டு பிறகு அப்படியே ஐடிக்குள்ள போய் இன்ஜினியரிங் அந்த இதை படிச்சுட்டு இப்போ ஐடியில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வேலை செய்து கொண்டிருக்கேன். வந்து 2 பிள்ளைகள், குழந்தைகள், கல்யாணம் முடிச்சு சௌரங்கள் நிறைய பேர் வைக்கிறோம். வந்து அப்படி பொதுவாக்க
வசீகரன், இந்த உங்களுடைய இந்த கல்வி இந்த சொந்த அறிமுகத்திற்கு அப்பாலே நீங்கள் நம்முடைய ஒஸ்லோ நகரிலே வாழ்ந்து வருபவர். நீங்கள் எங்களுடைய இந்த தாய் மொழிக்காக, குறிப்பாக எங்களுடைய கலைக்காக நீங்கள் சில வேலை திட்டங்களை மிக நீண்ட காலமாக செய்து கொண்டு வருகின்றீர்கள்.
இப்ப கலை வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய படிப்பு உள்ளதுக்கும் வந்து இப்ப எங்கண்ட குடும்ப வாழ்க்கை, அதோட இந்த தொழில் சார் நிறுவனம் இல்ல தொழில்துறை சார்ந்து இயங்கும், அதையும் தாண்டி எனக்கு முன்னதான் வந்து இந்த கலையில வந்து நான் நினைக்கிறேன் தாயகத்தை விட்டு புலம் பெயர்ந்தா கூடுதலா என்னுடைய தாயகத்தினுடைய பிரிவு, அந்த போராட்டம், சமூகம் சார்ந்த விழிப்புணர்வு எல்லாம் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து இருக்கு. தமிழ் கூட ஈடுபாடு ஆரம்ப காலங்களில் இங்கே டக்மன் வில்லத்துக்கு தான் என்னுடைய பாடசாலைன்னு நான் சொல்லுவேன். அங்க இருக்கிற புத்தகங்களை சுயமாக வாசிச்சு வாசிச்சு படிச்சு கவிதைகள் எழுத பழகியே அப்படியே கவிதை கூடாக 1993 இருந்து கவிதை எழுதலாம் நம்பிக்கை வந்து கவிதை எழுதி கொண்டிருக்கோம். வந்து அதோட ரெண்டு புத்தகங்கள் வந்து வெளியீடு செய்திருக்கணும். ஒன்று இந்திரனுக்கு யுகமும் 21 நூற்றாண்டும் என்று சொல்லி எங்களுடைய புலம்பெயர் வாழ்வியல் சார்ந்த கவிதைகள், மற்றது போராட்டம் சார்ந்த கவிதைகள், தாயகம் சார்ந்த கவிதைகள் என்று சொல்லி பொதுவான கவிதைகள் என்னுடைய கவிதைகள். அதே மாதிரி 2000 ஆண்டு மிலேனியம் பிறந்த போது வெளியீடு செய்யப்பட்டது நோர்வே தமிழ்ச்சங்கத்துல வந்து. அதுக்கு பிறகு 2009 ஆண்டு தமிழர் திருநாள் என்று சொல்லி மீண்டும் ஒரு கவிதை தொகுப்பு, அது என்னுடைய நிறைய கவிதைகளுடைய வெளிப்பாடு. அது காந்தலகம் பதிப்பகம் வெளியிட்டிருந்தது. தமிழகத்துல நாமத்துக்குமார்ல இருந்து காசியானந்தன் ஐயாவிலிருந்து கனவர் வந்து அதுக்கான இந்த எல்லாம் வலியுறுத்தணும் வந்து என்னுடைய இது தாண்டி. அதையும் தாண்டி எனக்கு அந்த 2002 பிறகு அந்த முதல் கவிதை தொகுப்பு பிறகு அந்த புத்தகம் அப்போதே இப்போ கிட்டத்தட்ட 20 ஆச்சு நினைக்கிறேன், 2022 அப்பவே அந்த புத்தகங்கள் வாசிக்கிற தன்மை சரியான குறைவு இளம் மட்டங்களுக்கு இளைஞர்களுக்கு நாங்கள் அந்த காலத்துல அப்பவே சரியான குறைவா இருந்த மாதிரியான போக்கு அதுக்கு என்ன செய்யலாம்னு நான் அப்பவே யோசிச்சதுதான் எனக்கு அந்த என்னுடைய நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்து தமிழ கூடாக இல்லை கவி வரிதைகள் கூட தாண்டி இசைப்பாடலாக கொடுத்தா அப்படி இருக்கணும்னு சொல்லி நான் இப்போ பாடலையும் உள்ளத ஆரம்பிச்சுக்கணும் வந்து. அது பாடல் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 2001 அல்ல 2002 கிருக்கல்களா அப்படி பாடல்கள் அது நானே சுயமாக எழுத தொடங்கிட்டு வந்து அதோட இங்கே நோர்வேல இருக்கிற இசையப்பாளர் வைக்கணும் ஸோ அவையோட சேர்ந்து ஒரு ஆல்பம் செய்யணும் என்று சொல்லி 2002 செய்கிறேன். ஆனால் அது எனக்கு அந்த சாத்தியப்படையில் அந்த சந்தர்ப்பங்கள். ஆனால் இருந்தாலுமே சில இங்கே உள்ள தம்பி மாதிரி நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க வந்து விமலன் சூரியமூர்த்தி என்று சொல்லலாம், மற்ற சைந்தன் பார்வதிதாசன் அதே மாதிரி குட்டி மாஸ்டர் திரு மாஸ்டர் இப்ப இவர்கள் ரெண்டு இப்ப 4 இப்ப இன்னொரு பேர் எங்கிட்ட ஞாபகம் இருந்தது. அப்படி ஒரு 3-5 பேருடைய இசையில வந்து பாடல்கள் உருவானது. ஆனால் அந்த பாடல்கள் 1-2 திரு மாஸ்டர் இதில் வந்தது வந்து வெளியில வந்துட்டது. ஆனால் அப்ப எனக்கு அதையும் தாண்டி எனக்கு அந்த பாடல்களை செய்ய வேணும் என்ற காரணங்களுடைய எனக்கு நான் வந்து இந்த நோர்வே நாட்டை விட்டு வெளியில கொஞ்சம் போக வேண்டிய தேடி அப்படி எனக்கு அமைஞ்சவர் தான் நினைவலை ஊடாக இணையத்தின் ஊடாக நான் தொடர்புக்கு வந்தவர் தான் உதயன். அதாவது எஸ் உதயன் அந்த நேரத்தில் விட்டு செல்வம் உதயா இப்ப வந்தவருக்கு உதயன் விக்டர் என்று பெயர்ல இருக்கிறார். நிறைய அவரும் 92 முதல் பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள பாடலை தான் அவர் இசையமைச்சவர் வந்து முதன் முதல் 1992 எனக்கு அறிமுகமாகிறார். அதே 2000 இந்த எண்ணிய காதலர்களை என்ற அந்த அறுவட்டு கூடாக அறிமுகமானவர். அப்ப அதை பார்த்து கேட்டுட்டு நான் அதில் லாய்ச்சி போய் அவரோட இமெயில் தொடர்புல இருந்து அவரோட நட்பு 2002 இருந்து ஆரம்பிச்சு இது அதையும் கிட்டத்தட்ட 20 ஆச்சு. ஸோ இந்த 20 வருடங்கள்ல நானும் அவரும் சேர்ந்து குறைந்தது நான் நினைக்கிற ஒரு 60 பாடல்களுக்கு தான் வெளியீடு செய்திருக்கிறேன். அதே மாதிரி 5 ஆல்பங்கள் தனிப்பாடல்கள், வேற நாக்கள் தயாரிச்ச ஆல்பங்களுக்கெல்லாம் பொங்கல் சார்ந்த பாடல்கள், எங்களுடைய ஈழத்தமிழர்கள் சார்ந்த பாடல்கள்லாம் நான் கூடுதலாக எழுதியிருக்கிறேன். எல்லா பாடல்களுமே ஒவ்வொரு கதை சொல்லும் என்னுடைய பாடல்கள் எல்லாமே நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க நிறைய பாடல்கள். ஸோ நான் ஒரு பல்லவி சரணம் என்று இயல்பாக ஒரு சினிமா பாடலுக்கு வர சூழ்நிலை இல்லாமல் எங்கெந்த வாழ்க்கைக்குள்ள இருந்து நான் ஒரு பாடல்களை எடுத்து வழங்கியிருக்கேன். ஒரு 100 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அதே மாதிரி 60 பாடல் நானும் உதயனும் சேர்ந்து வழிகளை செய்திருக்கிறேன். ஸோ அப்படி பயணித்து கொண்டிருந்தது. அப்ப எனக்கு அந்த ஒவ்வொரு 10 வருடங்களும் வந்து புதுமையாக ஏதாவது செய்ய வேணும்னு ஆசை. அப்போ முதல் கவிதை அந்த 90 2000 மட்டும், பிறகு 2000 2010 அளவும் வந்து இந்த இசைப்பயணம் அதாவது திருவட்டுக்கள் தயாரித்து வெளியிட்டு கொண்டிருந்தேன். பிறகு எனக்கு 2000 நான் இதே நேரம் படிச்சு கொண்டு நான் வேலை செய்தது வந்து திரையரங்கத்துல சினிமா. இப்ப சின்ன வயசுலேருந்து சினிமா பிடிக்கும் ஒரு 35 ஆகணும்னு சொல்லலாம் சினிமாவோட என் பயணிக்கிறேன் இந்த இந்த விஷயங்கள் செய்து கொண்டு. நோர்வேல நான் திரையரங்கத்துல 10 ஆண்டுகளாக வேலை செய்திருக்கேன். ஒரு திரையரங்கத்துக்கு பொறுப்பா கூட இங்க சீனோ ஷேப் வந்து சொல்லுவாங்க. அப்ப எல்லாம் 2009 2019 வரையில நான் இங்க நோர்வேல உள்ள ஒரு 8 திரையரங்கம் திரும்ப ஸ்டோல கொலிசியம் சீனோ வீக்கால இருந்து சாகால இருந்து கிளிங்கம்பர்க்ல இருந்து சிந்தைக்கு தமிழர்கள் தொடர்ந்து படம் பார்க்கிற சிம்ரால இருந்து இப்படி கன தியேட்டர்ல வேலை செய்திருக்கேன். ஸோ அப்போ அந்த அனுபவங்கள் கூட. அப்போ நான் 2000 கொலிசியத்தில் நினைக்கிறேன் 2000 வேலை செய்ய எனக்கு போரி கட்டினது. 5 இருக்கிற நோர்வேஜர்களுக்கு இங்கே ரெட் கார்பெட் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்குது. இந்த உலகத்தில் எங்கேயுமே கிட்டத்தட்ட நாங்கள் 80 90 மில்லியன் தமிழர்கள் இருக்கின்ற சொல்லி நம்ம அண்ணல ஒரு மாதிரி சொல்லி நம்ம வரலாற்று ரீதியா அல்லது அந்த குறிப்போட எங்கே அது யார் சரியா சொல்லப்பட்டு தெரியல, ஆனால் ஒரு அண்ணல தான் இருக்கு. அப்போ இவர்களுக்கு தனித்துவமான ஒரு திரைப்படவளா இல்லையே, நாங்கள் இவங்கள் 5 இருக்கிறாங்க கொஞ்சம் கே இருக்கு எங்களுக்கு ஏன் இல்லை என்ற அந்த ஒரு பொறி தட்டினது. அப்போ அந்த பொறியினை நான் ஒரு விதையாக போட்டு வளர்த்து 2010 மட்டும் நான் அதை நானே சுயமாக வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு செய்வோம் வேண்டாம். இப்போ புது முயற்சியில் வந்து யுஎஸ் நாங்கள் இங்கே முன்னெடுத்தோம்னா இந்த சமுதாயம் வந்து நாங்கள் சுயம் எங்கண்ட அந்த அப்படியான தன்மையோட கூடுதலாக போகிறது. இப்போ தமிழுக்காக இருக்குது, கோவில்கள் இருக்குது, கல்வி நிறுவனங்கள் இருக்கு, எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கு. அதுவும் திருவதனான அதையும் தாண்டி இன்றைக்கு நாங்கள் வந்து நிற்கிறது இந்த டிஜிட்டல் எண்மின் உலகத்தில் நிற்கிறோம். இந்த எண்மின் உலகம் எங்களுக்கு கட்டுத்தந்தது என்னன்னு சொன்னால், கடந்த காலங்கிற போராட்ட வாழ்க்கை கூடாக ஆவணப்படுத்தல் என்பது மிகவும் முக்கியம். அதில் வந்து நாங்கள் அறவே சரியான கீழாக இருக்கிறோம். என்னை பொறுத்த மட்டும் இப்போ ஒரு ஈழத்தமிழர் வரலாறுன்ற நோர்வேல பார்த்தேன், நாங்கள் தாயத்தோடு நோர்வேல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டனி ராஜேந்திரன் முதல் வந்தவர்ன்றது இப்போ உமாபாலன் சின்னத்தில் ஒரு புத்தகங்கள் இருக்குது. ஆனால் அந்த புத்தகம் வெளியிட்டு வர்த்தி வைக்கப்பட்டிருக்கு, அது ஒரு படிக்கிற பிள்ளைகள் அல்லது ஆரம்பம் உள்ளாக்கள் இல்லை இலக்கியம் சார்ந்து ஈடுபாடு உள்ளவர்கள் வந்து அந்த புத்தகங்களை தேடி வாசிக்கிற பழக்கம் இருக்கும். ஆனால் எங்களுடைய ஈழத்தமிழ் சூழலில் பெருவாரியான சொல்றேன், ஒரு நோர்வே ஒஸ்லோ எடுத்துக்கொண்டால் ஒரு 180 தான் புத்தகம் படிக்கிறார்களா இருக்கணும், விரும்பி படிக்கிறார்கள், தொடர்ச்சியாக படிக்கிறார்களா. இதை தாண்டி மற்றங்கிற இளம் தலைமுறை இல்லை. அப்போ உமாபாலன் நான் வந்து 2016 விட்ட பிறகு எனக்கு அதுலேயும் ஒரு இது இருந்தேன்னா இந்த வழி இந்த இது வந்து சரியான இடவழியாக இருக்குது, எங்களை துப்புரவாறு சரியான ஆவணங்கள் இல்லை, தொடர்ச்சியாக வார ஆவணங்கள் இல்லை, அப்போ அதை செய்வோம்னு சொல்லி விட்டுதான் நான் அந்த ஆவணங்களையும் வந்து தயாரிக்க தொடங்கினாங்க. வந்து இப்போ புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்று சொல்லி நானே என்னுடைய சொந்த முயற்சியில் செய்து கொண்டிருக்கேன் சார். அப்போ இந்த இது ஒரு விஷயம் ஒரு சைட்டில் நடக்குது. அதே மாதிரி திரைப்பட விழா வந்து 2010 உதயமாகுது. நானே சுயமாக வந்து என்னுடைய 5 நண்பர்கள் இணைத்துக் கொண்டு எல்லாருமே ஒருவர தொழிலில் இருக்கிறோம் வாங்கிக் கொண்டு நான் பொருளாதார ரீதியாக நானே 1 அதை முதலிட்டு கிட்டத்தட்ட 13 நிறையதில் இப்போ வந்து நிற்கிறோம். திரைப்பட விழாவை இன்றைக்கு உலகம் முழுக்க மிகவும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் திரைப்பட விழா, எமக்கான தனித்துவமான ஒரு திரைப்பட விழாவாக முடிந்திருக்கிறது. ஏன்னா நாங்கள் எங்கள்கிட்ட வீட்டில் சொந்த பிள்ளைகளை தட்டி கொடுத்து பாராட்டுறது எங்களுக்கு இல்லை, ஆனால் மற்றவன் பாராட்டுவோம் இல்லை மற்றவன் பாராட்டினா அதை பெருசாக தூக்கி கொண்டாடுவோம். இப்போ எனக்கு ஒரு இது என்னன்னு சொன்னால், அவன் யார் எங்களை பாராட்டுறது, எங்களுடைய இதை வந்து நாங்களே வாழும் காலத்திலே சரியான தகுந்த வாழ்த்துக்களை கொடுத்து பாராட்டுவோம், அதுவும் தமிழர் விருது என்கின்ற உயர்ந்த விருதை அளிப்போம் சொல்லி முடிவெடுத்து அவங்க தூவமைக்கிற போடு வந்து திரைப்பட விழாவை மிக திறம்பட நடத்தி கொண்டிருக்குன்னு நான் நம்புகிறேன். நல்ல சிறப்பு அன்றைக்கு மலேசிய நாட்டில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. தமிழ் சினிமாவில் வந்து நோர்வே தமிழ் திரைப்பட விழாண்டா அவ்வளோ மரியாதை இருக்குது. அதுக்காகத்தான் நிறைய இதுவரையில் நான் நினைக்கிறேன் 60 இயக்குநர்கள், நடிகர்கள், கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள் என்று சொல்லி வந்து போயிருக்கேன் நோர்வேல. ஸோ நோர்வே மிகவும் ஒரு என்ன சொல்ற ஃபோக்கஸ் என்று சொல்லுவாங்க இங்கே அந்த மாதிரி இருக்கு. இன்றைக்கு வந்து சபரி பல விடயங்களை பரல நிறைய விஷயங்கள் ஒரே நேரங்களில் செய்வோம்.
நோர்வே தமிழ் திரைப்பட விழா என்பது கடந்த 13 இது 13வது தடவையாக இவ்வருடம் அதாவது ஏப்ரல் மாத கடைசி பகுதியிலே நடைபெறவிருக்கின்றது. அதற்கான தகவலை நாங்கள் இறுதியாக சொல்லுவோம். வசீகரன், நீங்கள் உங்களுடைய ஒரு பகுதியைத்தான் கூடுதலாக இசைத்துறையை பற்றி தான் நீங்கள் பேசிக்கொண்டு வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் பல விடயங்களிலே கால் பதித்து இருக்கின்றீர்கள். மிக குறிப்பாக எங்களுடைய ஈழத் தமிழர்கள் தயாரிக்கின்ற திரைப்படங்கள், குறுந்திரைப்படங்கள், அவற்றில் எல்லாம் நீங்கள் மிகவும் ஆர்வத்தை காட்டி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்களுடைய எங்கள் நமது தமிழ் மக்களுடைய படைப்புகளை வெளியே கொண்டு வர வேண்டும், உயர்த்தி விட வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் உழைத்தவர்கள். இன்னொரு கட்டத்தில் அதை பற்றி பேசுவோம். இப்பொழுது வசீகரன், இந்த நோர்வே தமிழ் திரைப்பட விழா 13வது விழா எவ்வாறு நடைபெறவிருக்கிறது, அதற்கான அங்கீகாரம் உலகம் பூராகவும் மிக குறிப்பாக தென்னிந்திய சினிமா மட்டத்திலே மிக உயர்ந்த மட்டத்திலே இருக்கின்ற பிரபல்யமான இயக்குநர்கள், இசை கலைஞர்கள் சகலரையும் நீங்கள் வந்து கவர்ந்து இழுத்து வைத்திருக்கின்றீர்கள். இது மிக பெரிய ஒரு விருதாக நீங்கள் ஒரு முத்திரையை பதித்து விட்டீர்கள். இப்பொழுது இந்த 13வது இந்த விழா எவ்வாறு இடம்பெறவிருக்கின்றது, யார் யாரெல்லாம் வரவிருக்கின்றார்கள், அதை பற்றிய ஒரு விடயத்தை தாருங்கள். கருத்து.
நிச்சயமா, இது நீங்க சொன்னது போல இந்த திரைப்பட விழாவுடைய காரணங்கள் இருக்கு, 10 காரணங்கள் இருக்கு இது நடத்துறதற்கான காரணங்கள். அதே மாதிரி தமிழ் திரையுலகம் இன்றைக்கு திரண்டு வருமானம் ஒன்று எல்லாருக்கும் ஆசை இருக்கு, வந்து விருது வாங்குவாங்கன்னு சொன்னா நியாயமான பூர்வமாக உண்மைக்கு மிகவும் நெருக்கமாக பக்கத்தில் இருந்து தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கோம் விருதுகளை. ஏன்னா எங்களுக்கு படைப்புகள் தான் எங்களுடைய நடுவர்களுக்கும் சரி எனக்கும் சரி அல்லது என்னுடைய சேர்ந்து பணியாற்ற அனைவருக்குமே வந்து இதுவரை காலமும் தொடர்ச்சியாக இருந்தது, இப்பவும் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு ஒரு இப்ப நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க இது எப்படி வேறுபட்டு நிற்கிது, ஏன்னு கூட முக்கியத்துவம் குடிக்கணும்னு சொன்னா இப்ப ஒரு கமர்ஷியலா தான் கூடுதலான விருதுகள் நடக்குது, பெரிய ஸ்பான்சர்ஸ் எல்லாம் எடுத்து டிவி ரைட்ஸுக்காக அப்படித்தான் பண்ணி கொண்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் வந்து கொடுக்கப்படுது ஒரு முறையாட்சியால். ஆனா இன்னைக்கு நேஷனல் அவார்ட் அங்க வந்து நேஷனல் இந்தியாவில் எப்படி இருக்கோ அதையும் தாண்டி சர்வதேச ரீதிய ஒரு மிகத்தரமான கணிப்பீடும் மதிப்பீடும் மரியாதையும் சிறந்த தமிழர்களின் பாராட்டாக இது பார்க்கப்படுது. அந்த வகையில தான் இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் இப்ப பாலாவா இருக்கலாம், இயக்குனர் மிஷ்கினா இருக்கலாம், சசிகுமாரனா இருக்கலாம், எஸ் அண்மையில மரணிந்து போன அமரர் எஸ் பி ஜனனா இருக்கலாம், வெற்றிமாறனா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா சீனராமசாமி, இப்படி நிறைய பேர் தொடர்ச்சியாக பிரபு சாலமன் தொடர்ந்து வெறியனம் இப்பவும் எல்லோருக்கும் வேற விருப்பம். ஆனா இந்த என்ன காரணம் என்ன, நான் இந்த விஷயத்தை சொல்லிட்டு போனோம்னா இங்க 100,000 வாழ்ற மக்கள் வடிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஒரு எந்த ஒரு உடையாம் யாராவது ஒரு ஒரு இதுதான் ஒரு ஸ்கார் இருந்தாலும் தொடங்கும். ஆனா 100,000 மிகப்பெரிய போராட்டமும் சவால்களுடையும் நான் இதை நடத்தி கொண்டிருக்கிறேன். இது வந்து ஒட்டு மொத்தமான தமிழ் மக்களுக்கான தனித்துவமான ஒரு விருதா இன்னைக்கு நிலைந்திருக்கிறதுல வந்து அந்த உழைத்த உழைப்பு கிடைத்த பெரும் மகிழ்ச்சி உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து. அந்த வகையில இந்த திரைப்பட விழா எதிர்வரும் 28-30 வரை 3 நாட்கள் நடக்க இருக்கு. அதுல கூடுதலா பாத்தீங்கன்னா நாங்கள் நீங்க சொன்னது மாதிரியே எங்களுடைய குறுந்திரைப்படங்கள், முழுநல திரைப்படங்கள், இசை காணொலிகள், மற்றது ஆவணப்படங்கள் இதெல்லாம் திரையிடுவோம். இதையும் தாண்டி மக்களை என்னுடைய நோக்கம் சேம் டைம் இந்த விருதுகள் என்ன சொல்ற மதிப்பளிப்பது அளித்ததோட அதாவது மக்களை வந்து என்டர்டைன் பண்ணணும், அதாவது அவர்களை மகிழ்ச்சி படுத்தணும், சந்தோஷமா வாராக்களை வந்து சந்தோஷப்படுத்தணும் நான் எப்போதுமே குறியா இருக்கணும் வந்து. ஆனா இங்க இருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் இப்ப நான் ஒரு இன்னொரு விஷயம் வந்து இது நடக்க போற விஷயத்த இந்த ஆண்டுல கூட இந்த கொரோனா பெரும் தொற்றுக்கு பிறகுமே மிகப்பெரிய சவால் உங்களுக்கு தெரியும் பொருளாதார ரீதியா. இங்க நோர்வெஜிய நிறுவனங்கள்கிட்ட நான் இதை அவங்கள்ட்ட போராடி ஜெயிச்சு காட்டின வழியா கடந்த காலங்கள்ல நோர்வெஜியன் பிலிம் இன்ஸ்டியூட் கூட இதுக்கு என்ன சொல்ற அனுசரணை வழங்க தொடங்கியிருக்கணும் வந்து. அதே மாதிரி இங்க உள்ள கல்ச்சர் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியும் என்ன நடக்குது சொல்லி அரச மட்டத்துல ரீதியா தெரியும். நோர்வேயுடைய நோர்வே தமிழ் பிலிம் ஃபெஸ்டிவல்ன்றது நோர்வேல கூட இப்ப நோர்வே பிலிம் ஃபெஸ்டிவல் ஒன்று இல்லை, நீங்க துரம்சோ இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் அல்லது கிறிஸ்டியான்ஸ்தான் இருக்கக்கூடிய நோர்வேக்கு மதிப்பளிக்கிற ஃபெஸ்டிவல் பார்த்தா நோர்வே தமிழ் பிலிம் ஃபெஸ்டிவல் நீங்க பாத்தீங்கன்னா கூடுதலா. இப்ப யாராவது ஒரு இன்டர்நேஷனலா ஒரு டைரக்டர் போய் நோர்வே பிலிம் நோர்வே தமிழ் பிலிம் ஃபெஸ்டிவலை தாண்டாம போகலாது. ஆரம்பத்திலேயே நிறைய விஷயங்களை யோசிச்சு தான் நான் வச்சிருக்கேன். சோ அந்த வகையில நாங்கள் தமிழரா வந்து நோர்வேக்கும் பெருமை சேர்க்கிறோம் நினைக்கிறோம். எனக்கு நாங்கள் மற்ற நான் சொன்ன மாதிரி எங்கட தமிழ் திரைப்படங்களுக்கு மட்டும் இல்லை தமிழர் விருது கொடுக்கிறோம், எங்கட திரைப்பட விழாவுக்கு நாங்கள் காட்சிப்படுத்த சர்வதேச மொழிகள் அதாவது ஈரானிய திரைப்படம், பிரெஞ்சு திரைப்படம், இப்ப ரஷ்யால இருந்து படங்கள் வந்திருக்கு. 2016 நான் யோசிச்சேன் ஓகே தமிழ் திரைப்படம் மட்டும் இல்லை, நோர்வேஜியர்களுக்கு வளமையாக அமெரிக்கா படங்கள் சில முக்கியமான ஐரோப்பிய படங்களை தாண்டி வேறாத ஏசியன் பிலிம்களையும் அறிமுகப்படுத்துவோம், அவையும் வந்து பார்க்க வைக்கணும்ன்றதுல எனக்கு சரியான எண்ணம் இருந்தது. சார் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த விஷயத்தை வழியில கொண்டு வந்தாங்க. அப்போ அது அதுவும் பெரிய சக்சஸ் ஆகுது. குறைந்தது 15-20 படங்கள், குறுன் படங்கள், முழுநாள் படங்கள், ஆவண படங்கள், சர்வதேச படங்களும் சுயாதீனமாக உருவாக்கப்படுகின்ற படங்கள் எங்களுடைய திரைப்பட விழாவில் வந்து போட்டி போடுது. அதுக்கு தனிய கட்டுக்கோரி வச்சுக்கிறோம். அப்ப நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தனிய கட்டுக்கோரி 25 பிரிவுகள்ல கொடுக்கிறோம். இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா ஒஸ்கார்ல எப்படி செய்யறாங்க பெருசை, இது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு தனியான பிரிவு, தமிழ்நாட்டுக்கு அப்பால் தமிழ் டியாஸ்புரா அல்லது எங்களை தாயகம் என்று சொல்லி ஒரு கட்டக்குறையில வந்து எங்களுடைய தாயகத்துல இருந்து வர படைப்புகள் புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாழ்ந்தது மலேசியா, சிங்கப்பூர், எல்லா இடம் இங்கெங்கெல்லாம் இருக்கிறோமோ வந்து இந்தியா விட்டு அவர்களுக்கு தனியா வச்சுக்க வேண்டாம். தமிழ் சினிமா தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ந்த ஒரு 100 வருஷ வரலாற்றை மிக உறுதியாகவும் குறைந்தது 1 வருடம் வந்து 200 படங்கள் வெளியாகிற அந்த அவங்களோட கொண்டு எங்கண்ட வளர்ந்து வராக்களை அல்லது புது புதுசாக உருவாக்குறாக்களை போட்டி போட வைக்கிறார் என்ற அதுக்குள் அமர்ந்து போயிருங்க. பதனவட்டிய ஒரே மேடையில எங்கட கலைஞர்களும் அந்த கலைஞர்கள் எல்லாரும் இணைந்து தமிழால் ஒன்று நியமனம் என்றுதான் என்னுடைய அந்த நோக்கம். ஸோ அது வந்து மிக சிறப்பாக போய்கொண்டிருக்கு. அப்போ அந்த வகையில் இப்போ வாரம் April 28 இல்லை 30 தேதி வரை 3 நாட்கள் நடக்கப்போகுது. ஸோ அதுக்கு இப்போ தமிழ்நாட்டிலிருந்து கடந்த நீங்கள் அதே மாதிரி பெருந்துச்சுன்னா கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நாங்கள் அது விருதளிக்கும் தமிழர் விருதளிக்கும் விழாவும் முழுமையாக செய்ய முடியலை. ஆனால் அப்படி இருந்தாலுமே நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிந்து என்ன இவ்வளவு கொரோனா பெருந்தொற்றும் இல்லை இருந்தாலும் அந்த நோர்வைய சுகாதார அமைச்சினுடைய சட்ட விதிமுறைகளுக்கு அமைவாக நடந்த ஒரே ஒரு விழான்னு சொன்னால் நோர்வை தமிழ் திரைப்பட விழா. அது என்ன சொல்றது 200 பேர் இருக்கக்கூடிய அரங்கத்தில் 60 பேர் 63 பேர் தான் பார்க்கலாம்னா அந்த அதோடைய நாங்கள் 21 செய்தாங்கள், 21 திரைப்பட விழா செய்தாங்கள், 22 செய்வோம். ஸோ அப்போ எங்கேயுமே இந்த கொரோனா பெருந்தொற்றாலையும் சரி நாங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் எனக்கு இருந்தாலும் சரி இல்லை என்னோட வேலை செய்கிற என்னுடைய தோழர்களுக்கு இருந்தாலும் நாங்கள் நிறுத்தவே இல்லை, அதை நடத்தி செய்து கொண்டு இருக்கிறோம் வந்து. ஸோ அந்த வகையில் அதை பயங்கர பாராட்டுறாங்க நோர்வெஜிய நாட்கள் நாம் அரசியல்வாதிகளோட என்னுடைய தொடர்பு இருக்கு. ஸோ இப்போ அவங்க கதைக்கைகள் எல்லாம் அவங்க என்ன சொல்றது அவையில் முழுமையான மனரீதியான ஆதரவு இருக்கு. அப்படி இருக்கிறபடியால் எனக்கு அது முடிவ கூது பெரும் போராட்டத்துடன் இதை இந்த முறை செய்து கொண்ட நம்பிக்கை இருக்கு செய்து கொண்டிருக்கலாம்.
இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும் கலங்காத கலங்காத நீயோ நெஞ்சுக்குள்ள இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும் கலங்காத கலங்காத நீயோ நெஞ்சுக்குள்ள இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே உன்ன நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும் நிக்காம
நல்ல பொண்டாட்டி.